ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இந்த இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் படிக்க இருக்கிறோம். பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4 பதம் 34. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வ தர்ஷினஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஆன்மீக குருவை அணுகி உண்மை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்ஸ்வரூபம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூப கதா மையம் ததா தீன் ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சகிருஜாதம் சககண ரகுநாதாம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககணரழித ஸ்ரீவிசகம் ச. நமா ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இன்றைய ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்கோர்ஸ் பகவத்கீதையில் இருக்கிற எல்லா ஸ்லோகமும் முக்கியமானதுதான், ஆனால் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வ தர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்வியில் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவம். ஒரு குரு குரு வந்து எப்போ நமக்கு எதுக்காக குரு குருங்கிறவர் யார், எதுக்காக ஆன்மீக குரு, எதுக்காக நம்ம குரு அணுகணும். ஸோ குரு என்பவர் யார், ஆன்மீக குருவுடைய தகுதிகள் என்ன, ஒரு உண்மையான ஆன்மீக குரு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, குருவை எப்படி அணுகிறது. ஸோ இதுதான் இன்றைய உபன்யாசத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பூர்வாச்சாரிகள் சில பிரபுபாதர் வந்து இந்த குரு தத்துவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. உண்மையில் வந்து இந்த குரு தத்துவங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக், மிகப்பெரிய தலைப்பு. இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள், குரு தத்துவத்தை பற்றி நிறைய தத்துவங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்கள், உதாரணங்கள்லாம் சாஸ்திரங்களில் நிறைய இருக்குது. ஸோ குரு அப்படிங்கிறவர் எப்போ, முதல்ல நம்ம 3 கேள்வி எடுத்துக்கோம். எப்போ ஒருத்தர் குரு அவசியம், எப்போ வந்து நமக்கு குரு தேவை, அவர் ஆன்மீக குரு அப்படிங்க குருங்கிறவர் எப்போ நமக்கு தேவை, முதல் கேள்வி. ரெண்டாவது வந்துட்டு அதில் வந்து உண்மையான குரு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நிறைய குரு இருக்காங்க இல்லையா. இப்போ கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஆசிரமம் அந்த ஆசிரமம் அந்த யோகா இந்த யோகா இல்லையா, குருவுக்கு பஞ்சமே இல்லை, எக்கச்சக்கமான குருமார்கள் இருக்காங்க. இதில் உண்மையான ஆன்மீக குரு எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல்ல நமக்கு குரு எப்போ தேவை, ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னது, இதில் உண்மையான ஆன்மீக குரு எப்படி தேர்ந்தெடுக்கிறது. மூன்றாவது, எப்படி அவரை அணுகிறது, எப்படி அவர் அணுகிறது. கரெக்ட். இப்போ என்னென்ன பேசிகிட்டு இருந்தோம், முதல்ல குரு நமக்கு எப்போ தேவை, ஒருத்தர் குரு எப்போ தேவைப்படுறாங்க, எதுக்காக நம்ம குருகிட்ட போகணும், எப்போ போகணும், எதுக்காக நம்ம குரு அணுகணும். ரெண்டாவது, அந்த குரு உண்மையானவர் தானா, சரியான அங்கீகரிக்கப்பட்டவர் தானா, நல்ல கரெக்டாக சரியான குரு தானா அவரு. தென் மூன்றாவது, அவரை எப்படி அணுகிறது. இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பகவத்கீதை மூலமாக சில பிரபுபாதர் வந்து நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல குரு நமக்கு எப்போ தேவை, யாருக்கு தெரியும் குரு நமக்கு எப்போ தேவை, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோமே, யாருக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்ட். ஸோ 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் இல்லையா, குரு எப்போ தேவைங்கிறத கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு உணர்த்துறார். ஸோ அர்ஜுனன் வந்து மிகச்சிறந்த பக்தர் இல்லையா, கிருஷ்ணருடைய பக்தர்களில் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர், மிகவும் தூய்மையானவர், கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். ஸோ கிருஷ்ணருடைய லீலைக்காக வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் வந்து அறியாமையில் புகுத்தினர். அப்போது முதல் அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம், நம்ம கிருஷ்ணாவும் அர்ஜுனனும் இந்த குருஷேத்திர யுத்தத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து ரதத்தை கொண்டு போய் நிறுத்தினர். பகவான் ரதத்தை கொண்டு போய் நிறுத்தினோடனே 2 தரவு படைகளுக்கு நடுவுலையும் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் சொன்னார், பாரு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. முதல்ல அர்ஜுனன் கேட்டுனார் கிருஷ்ணர்கிட்ட இல்லையா, பகவான்கிட்ட கேட்டார், சேனையோர் வயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, ஏ கிருஷ்ணா அச்சுதா, ரெண்டு படைகளுக்கு நடுவில் நீ ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டு, யாரெல்லாம் வந்திருக்கா நான் பார்க்கணும்னு சொன்னார். யாரு? அர்ஜுனன். தென் கிருஷ்ணா என்ன பண்ணாரு? ரெண்டு படைகள் நடுவில் ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டினார். தென் சொன்னார், பீஷ்ம துரோண பிரமுகதா, பார் அர்ஜுனா யாரெல்லாம் வந்திருக்காங்க, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன். தென் இதெல்லாம் பார்த்தோன்னே அர்ஜுனனுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. மனது வந்து அவங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட், பற்றுதல், தன்னுடைய குரு மேலே, தன்னுடைய பாட்டனார் மேலே. தன் அர்ஜுனனுக்கு வந்து முதல் அத்தியாயத்தில் வாதம் பண்ணார் கிருஷ்ணாட்ட, இல்லையா, இந்த யுத்தம் வந்து தர்மம் இல்லை, இது அதர்மம், இது பாவம் தான் வந்து சேரும். ஸோ இப்படி ரொம்ப புத்திசாலித்தனமாக சாஸ்திரங்கள்லேருந்து நிறைய உதாரணங்களை கொடுத்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனிடத்தில் வாதம் பண்ணார். ஏன்னா கிருஷ்ணாவும் அர்ஜுனனும் நண்பர்கள். ஸோ நண்பர்களுக்குள்ள வாக்குவாதம் எப்பவுமே இருக்கும். தன் அர்ஜுனால் ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா ஒரே குழப்பமாக இருக்குது. எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, இது செய்யலாமா வேண்டாமா, ரொம்ப குழப்பமாயிடுச்சு. யாருக்கு? அர்ஜுனன். தென் அர்ஜுனா வந்து இப்போ என்ன பண்ணார், தென் அர்ஜுனன் முடிவு பண்ணார், என் முன்னாடி கிருஷ்ணர் இருக்கார், பகவான் இருக்கார், ஏன் அவர்கிட்டயே நான் கேட்கக்கூடாது, ஏன் அவரை நான் குருவை ஏற்றக்கூடாது, ஏன் அவரை நான் சரணடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலியான மாணவர். அர்ஜுனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். என்ன பண்ணார், கிருஷ்ணரையே சரணடைச்சிட்டார். சரி, கிருஷ்ணா என் முன்னாடி இருக்காரு, அவர்கிட்டயே கேட்போம். கார்பண்ய தோஷோ பிரகதஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்ம சமூரச்சேத சகா யஷ்யேபி இஷ்யாகி பிரிஹூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். பகவானே, என்னுடைய கருமித்தனத்தினால, என் முட்டாள்தனத்தினால வந்து நான் இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கேன். கார்பண்ய தோஷோ பிரகதஸ்வ பிச்சாமித்தாம் தர்ம சமூரச்சேத சகா, என்னுடைய தர்மத்தை, என்னுடைய தர்மத்தை வந்து என்னால் செய்ய முடியல. இப்போ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு இது பண்றதா வேண்டாமா, அது சரியா தப்பா, ஒரு முடிவுக்கு வர முடியல. பிருகுகி தன்மை சிஷ்யஸ்தேகம், நான் உங்களை சரணடைகிறேன், என்ன உங்க சீடனா ஏத்துக்கங்க, தயவுசெய்து என்ன வழி நடத்துங்க. ஸ்ரேயா, ரொம்ப அற்புதமான வேர்டு ஸ்ரேயானா, உயர், என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அதனால நான் உங்களை உங்களுடைய சீடனா நான் சரணடைகிறேன், நான் உங்களை சரணடைகிறேன், என்ன உங்க சீடனா ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். யாரு? அர்ஜுனன். யார் இடத்துல? பகவான் இடத்துல. ஸோ முதல்ல நமக்கு எப்போ குரு தேவைப்படுறாங்க, நம்ம அறியாமையில் இருக்கின்றோம் இல்லையா, நம்ம எல்லாரும் அறியாமையில் இருக்கோம். அறியாமையில் இருக்கும்போது என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ணணும் தெரியாது, எது சரி எது தப்பு, இது பண்ணலாமா வேண்டாமா, இது தர்மமா இது அதர்மமா இல்லையா. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் படித்தோம், கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோகி அத்திரமோகிதா. பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட குழம்பி போடுறாங்க, எது நல்ல செயல், எது தீய செயல், எது கர்மா இது அகர்மா, கிம் கர்ம கிம் அகர்மேதி, எது செய்யக்கூடிய செயல், எது செய்யக்கூடாத செயல், எது பக்தி தோண்டு, எல்லாம் குழம்பி போயிடுறாங்க, ஈவன் பண்டிதர்கள் கூட. அதனாலதான் கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, பகவான் தத்தித்தி பிரணிபாதேன, ஒரு ஆன்மீக குருவை சரணடைய சொல்றாரு, ஒரு ஆன்மீக குரு அணுக சொல்றாரு, ஒரு ஆன்மீக குருகிட்ட போ, குருகிட்ட போ, குரு அணுகணும்னு சொல்றாரு, கரெக்ட். ஸோ ஆன்மீக குருவை அணுகணும். ஸோ முதல்ல நமக்கு எப்போ குரு தேவைப்படுறாங்க, நம்ம அறியாமையிலேருந்து விடுபடணும், அறியாமையிலேருந்து விடுபடணும், அதுக்கு தான் குரு. இப்போ கலியுகத்தில் என்ன பண்ணுறாங்க ஜனங்கள்லாம், ஒரு சாமியார்கிட்ட போனால் அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார், நான் புலன்பு அனுபவிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம், சமுதாயத்தில் ரொம்ப வசதியாக வாழலாம் இல்லையா, இந்த சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும், சாமியாரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதுக்காக வந்துட்டு என்னன்னாலும் செய்வாங்க, எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ணுவாங்க, புகழுக்காக கௌரவத்துக்காக ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் போய் சேர்ந்துக்குவாங்க. நாங்கள் அந்த இயக்கத்தில் இருக்கோம், நான் அந்த சாமியார அந்த சாமிஜியை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் அந்த சாமிஜியோடைய சீடர்கள் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கையோடைய தத்துவம் என்ன, எதுக்காக ஒரு ஆன்மீக குரு அணுகணும். ஏன்னா முதல்ல ஆன்மீக குரு, குரு அப்படின்னாலும் ரொம்ப பெரிய பொறுப்பு ஏத்துண்டவர், ஹெவி, ரொம்ப பெரிய பொறுப்பு. அதனால தான் பாகவதம் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் வந்து ரிஷபதேவ் சொல்கிறார், பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம், பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், யார்? ரிஷபதேவர். குரு நசஸ்யாத் பிருத்திவி நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் ஜனனி நசஸ்யாத், நீ வந்து உன்னை பின்பற்றக்கூடியவங்கள சரியான பாதைக்கு, ஆத்மீக பாதைக்கு கொண்டு வர உனக்கு தெரியல, உன்னால முடியாதுன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்காத. அஞ்சு முக்கியமான பொறுப்பு என்னது, அது குரு, குருவா இருக்கிறது, அரசியல் தலைவர் ராஜாவா இருக்கிறது, தகப்பனா இருக்கிறது, கணவனா இருக்கிறது, இது மாதிரி அஞ்சு பொறுப்புகள் இருக்கு. அதில் வந்து குரு உண்டு, குருன்னா நிறைய பேர் அவர் சீடர்கள் பின்பற்றுவாங்க. அப்போ உண்மையான குரு வந்துட்டு சீடர்களை ஆன்மீக பாதைக்கு கொண்டு வரலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. பிரகலாத் மகாராஜ் சொல்கிற மாதிரி தான், எல்லா குருடர்களும் போய் ஒரு பெரிய சாக்கடையில் விழுவாங்க. நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா, சாரி, நதே விது சுவார்த்த கதீகி விஷ்ணு, நதே விது சுவார்த்த கதீகி விஷ்ணு துராசிரியாகி பகிரர்த்தமானினா அந்தாந்தாதி உபநீயமான ஏபிசு தந்தா உருதாமி பக்யா. பிரலாத் மகாராஜ் என்ன சொல்றாங்க, விஷ்ணு தவிர ஒரு அடைக்கலம் கிடையாது, பகவான் தான் நமக்கு ஷெல்டர். அதை விட்டுட்டு பகவானை அடையிறதுக்கு உண்டான வழியில பின்பற்றாம அதுக்குண்டான குருவை தேர்ந்தெடுக்காம ஒரு குருடன் பின்னாடி எல்லாம் போனான்னா என்னாகும், அந்த குருடனுக்கு வழி தெரியாது, அவனும் சாகரில் விழுவான், அவன் பின்னாடி போனவனும் சாகரில் விழுந்துருவான். ஸோ அதனால வந்துட்டு முதல்ல நம்ம குரு எப்போ தேவை, குரு எதுக்காக தேவை, நம்ம அறியாமலிருந்து விடுபடணும். எது தர்மம், எது அதர்மம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் குரு. ஸோ குரு வந்து சும்மா நம்ம வீட்டில் பெரிய ஃபோட்டோ மாட்டி வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவான், கலியுகத்தில் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் சாமிஜியோட ஃபோட்டோ மாற்றிக்கணும். இந்த சாமிஜி பெரிய தாடி வச்சுட்டு ஈ சிரிச்சு போட்டு கொடுத்துட்டு இருப்பேன், போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ இதுக்காக சும்மா எங்களுக்கு நாங்களும் அந்த இயக்கத்தில் இருக்கோம், நாங்களும் அவருடைய சீடர்கள்னு சொல்லிக்கிறதுக்காக, பெருமை பேசிக்கிறதுக்காக. பட் அவர் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவங்க தத்துவம் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாரும் போகிறாங்க, நாங்களும் போகிறோம், அங்கே போனால் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையில் என்ன தெரியாது, எதுக்காக குருகிட்ட போகணுன்னு தெரியாது. ஸோ நம்ம எப்போ குரு தேவை, நமக்கு எப்போ தேவை இருக்குது, நம்ம அறியாமலிருந்து விடுபடணும், நம்ம சரியான பாதையில் நம்ம அழைச்சி செல்லணும், அதுக்கு தான் குரு இல்லையா. இப்போ நம்ம வந்து குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்குறோம், புஸ்தகங்களை வாங்கி வீட்டில் உட்காந்து படித்தா புரியுமா நமக்கு? கணக்கு புஸ்தகம் இருக்குது, அறிவியல் புஸ்தகம் இருக்குது, டாக்டர் படிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறாங்க, பொறியியல் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா. வெறும் புத்தகத்தை வாங்கி படித்தா ஒன்றும் புரியாது நமக்கு, புத்தகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ ஆசிரியர் வேணும். அதனால் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், ஏன்னா எங்கள் டீச்சர் வந்து நம்மளை கைட் பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க, பௌதிக கல்வி. அப்போ இந்த பௌதிக கல்விக்கே வந்து ஒரு டீச்சர் அவசியம் போது, இது ஆத்மீக வாழ்க்கை, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஆதாரமாக நிலையை நம்ம உணர்றது, நம்ம வந்து கடவுளை அடையிறதுக்கு உண்டான வழியை காமிக்கிறது அது ஆத்மீகம், ஆத்மா பற்றிய தத்துவங்களை உணர்றது. ஸோ அதனால முதல்ல குரு நமக்கு எப்போ தேவை, நம்ம அறியாமலிருந்து விடுபடணும், அதுக்கு தான் குரு. தத் விஜானார்த்தம் ச குரு ஏவ அபிகச்சி சமித் பிராதம் சோஸ்திரியம் பிரம்மனிஷ்டம் தத் விஜானார்த்த ச குரு ஏவ அபிகச்சி. குரு ரொம்ப அவசியம். எப்போ சோஸ்திரியம் பிரம்மனிஷ்டம், கேள்வி கேட்கறதுக்காக. பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, பரமாத்மா பரபிரம்மம் பகவான்னா யாரு? ஸோ பகவானை பற்றிய தத்துவங்களையும் ஆத்மீய விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் குரு. ஜிக்யாசு கேள்வி கேட்கறதுக்காக. தஸ்மாத் குருவும் பிரபத்தியாச்சு ஜிக்யாசு ஸ்ரேய உத்தம். ஸ்ரேயா, ஸ்ரேயானா வாழ்க்கையுடைய அல்டிமேட் கோல், வாழ்க்கையோட இறுதி லட்சியம். சார் ரெண்டு விஷயம் இருக்கு, ப்ரோபா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ஒன்று ப்ரேயாஸ், இன்னொன்று ஸ்ரேயாஸ். என்னென்னது ப்ரேயாஸ், ஸ்ரேயாஸ். ப்ரேயாஸ் என்னது, தற்காலிகமான லட்சியத்துக்காக முயற்சி பண்ணுறது. இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த லட்சியம்லாம் வந்து தற்காலிகமானது. வாழ்க்கையோட இறுதி லட்சியம், அல்டிமேட் கோல், வாழ்க்கையோட இறுதி லட்சியம் தான் ஸ்ரேயாஸ். தஸ்மாத் குரு பிரபத் ஜிக்யாசு ஸ்ரேய உத்தம் உத்கத்தமா உத்தமா. அந்த பரம சத்தியம், பரம பூர்ண உண்மையான பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் குரு ரொம்ப அவசியம். எதுக்காக தான் குரு, வேற எதுக்காக இல்லை, ஃபேஷனுக்காக இல்லை. கலியுகத்தில் வந்து சும்மா யாருனாலும் குருவாக இருந்துக்கலாம், யார்கிட்ட வேணாலும் அப்படி இல்லை. ஸோ குரு எதுக்காக, ஜிக்யாசு ஸ்ரேய உத்தம். அதனால குரு வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போ நம்ம அறியாமலிருந்து விடுபடணும், நம்மளை உணரணும், நான் இந்த உடல் எல்லாம் நான் ஆத்மா நான் பிரம்மம் அப்படிங்கிறத உணர்றதுக்காக இந்த பிரம்மத்தை பற்றி கேள்விகளை வந்து ஆன்மீக குரு இடத்துல கேட்கணும். அதான் நம்ம சம்பிரதாயத்தில் வந்துட்டு சனாதன கோசாமின்னு ஒரு ஆச்சாரியர், ஆறு கோசாமியில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் ஆறு கோசாமி, ரூப கோசாமி, சனாதன கோசாமி, ரகுநாத் தாஸ் கோசாமி, ரகுநாதபட்ட கோசாமி, கோபால் பட்ட கோசாமி, ஜீவ கோசாமி. ஸோ அதில் வந்து சனாதன் கோசாமி, ரூப கோசாமி, இவங்க ரெண்டு பேரும் பிறவிலேயே ஒரு மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்தவங்க, பெரிய பண்டிதர்கள், நிறைய மொழிகள் தெரியும் அவங்களுக்கு, நிறைய பிராமணர்கள் பண்டிதர்கள் இவங்ககிட்ட வந்து சரணடைஞ்சு சாஸ்திரம் படிக்கிறாங்க. ஆனால் சனாதன் கோசாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரு இடத்துல வந்தார். 500 வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரு இந்த பூமியில் தோன்றினார். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூத ஹோயிலசை பலராம் ஹோயில நிதாய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரு நித்யான்பிரு சாக்ஷாத் கிருஷ்ண பலராம். ரெண்டு பேரும் வந்துட்டு நவதீபத்தில் தோன்றினாங்க, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உயிர்த்தார் போல. சைத்தன்ய சரிதாமத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு சைத்தன்ய மகாபிரு நித்யான்பிரு எப்படி தோன்றினாங்க. ரெண்டு பேரும் சந்திரன் சூரியன் சேர்ந்து உதித்தார் போல, அவ்வளோ அற்புதம், அவ்வளோ அழகு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு ராம்கேலிங்கிற இடத்துக்கு, ராம்கேலியில் தான் இவங்க இருக்காங்க, ராம்கேலியில் தான் யார் இருக்காங்க, ரூப கோஸ்வாமியும் சனாதன் கோஸ்வாமியும். சைத்தன்ய மகாபிரபு ராம்கேலி வந்திருந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை பண்ணுறாங்க. எப்படி, ரொம்ப பணிவு, வாயில் புல்லு கட்டை வச்சுக்கிட்டாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, முதல்ல சரணடையணும். சரணாகுதின்னு என்னது, நீங்கள் தான் எல்லாம், நான் உங்கள் அடிமை அப்படின்னு வாயில் புல்லு கட்டை வச்சுட்டு ரெண்டு பேரும் சாஷ்டாங்கமாக ஒரு தண்டம் விழுந்தார் போல சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்கள் விழுந்தாங்க. விழுந்துட்டு என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, சனாதன் கோஸ்வாமி என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு, ரூப கோஸ்வாமியும், ஜனங்கள்லாம் வந்து எங்களை பெரிய பண்டிதர் இருக்கிறாங்க, நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம், எங்களுக்கு சாஸ்திரம்லாம் தெரியும், எங்களை பெரிய பண்டிதர்னு சொல்கிறாங்க. யார, சனாதன் கோஸ்வாமி பெரிய பண்டிதர்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் மகாபிரபு, எனக்கு நான் யாருன்னு தெரியல, நான் யார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். கியாமி ஆமே மோரே சாப்பா தாப்பா த்ராய், மகாபிரபு எனக்கே இந்த மூணு விதமான துன்பம் வருது. என்னென்ன மூணு விதமான துன்பம், அத்தியாத்மிக் அதிபௌதிக் அதிதெய்விக், இயற்கையினால் வரக்கூடிய துன்பங்கள், உடலால் மனதால் வரக்கூடிய துன்பங்கள், மற்ற உயிர்வாளிகளால் வரக்கூடிய துன்பங்கள். நான் ஏன் இந்த மூணு விதமான துன்பத்தில் கஷ்டப்படுறேன், நான் யாரு அப்படின்னு கேட்குறாரு. யாரு, சனாதன் கோஸ்வாமி. யார் இடத்துல, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இடத்துல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம குரு அணுகிறதே இதுக்காக தான், முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரு, பகவான் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறது ஆன்மீக குரு. ஸோ இதுக்காக தான் நம்ம குரு அணுகணும். சரி, இப்போ குரு வேணும்னு தெரிஞ்சிட்டோம், எப்போ நம்ம குரு வேணும், அறியா மெழுந்து விடுபடணும், எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும், தர்மம் என்ன அதர்மம் என்ன, எதை செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையோட லட்சியம் என்ன, அந்த வாழ்க்கை லட்சியத்தை எப்படி அடையிறது, பகவான் எப்படி அடையிறது, பகவான் எப்படி அடையிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான், சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறது தான், நம்மளை உணர்றதுக்கு தான். ஸோ இதுக்கு தான் நம்ம குருகிட்ட போகணும், பகவானை அடையிறதுக்கும், பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நம்ம ஏன் இந்த ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி நம்ம இங்கே வந்தோம், நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதை வந்து இதுலேருந்து விடுபடுறது தான் நம்ம குரு அணுகணும். சரி, ஓகே, இப்போ நம்ம புரிஞ்சுட்டா எதுக்காக குருகிட்ட போகணும், ஏன் ஒருத்தர் குரு அப்ரோச் பண்ணணும், அறியாமையிலேருந்து விடுபடுறதுக்காக. சரி, அப்படி நம்ம அணுகக்கூடிய குரு சரியானவர் தானா, உண்மையானவர் தானா இல்லையா? கலியுகத்தில் நிறைய போலி குருமார்கள் இருக்காங்க, எல்லா துறையிலையும் போலி இருப்பாங்க. மருத்துவத்துறையிலையும் வந்து உண்மையான டாக்டர் இருப்பாங்க, போலி மருத்துவர் இருப்பாங்க, லஞ்சம் வாங்கக்கூடிய மருத்துவர் இருப்பாங்க, போலீஸ் இலாக்காலையும் உண்மையான அதிகாரி இருப்பாங்க, ஏமாற்றக்கூடியவங்க இருப்பாங்க, எல்லா துறையிலையும் இல்லையா நம்ம பார்க்குறோம். அரசு துறைகளாகட்டும், கல்வித்துறை, எந்த ஒரு துறை எடுத்துட்டாலும் அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, ஏமாற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதே போல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வந்துட்டு குரு அப்படிங்கிறவரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, இவர் உண்மையான குரு தானா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, யாருக்கு தெரியும், கரெக்ட். ஸோ உண்மையான குருங்கிறவர் வந்துட்டு ஆச்சாரிய சம்பிரதாயத்திலேருந்து வரக்கூடியவராக இருக்கும், அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சீடப்பரம்பரை வாயிலாக, சீடப்பரம்பரை ஆச்சாரிய சம்பிரதாயம். என்னென்ன சம்பிரதாயம் இருக்கு, நான்கு சம்பிரதாயம் இல்லையா, என்னென்ன நான்கு சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். என்னென்னது, பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இதுதான் அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் வந்து பகவானாலேயே தோற்றுவிக்கப்பட்டது. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், தர்மங்கிறது பகவான் ஏற்பட்டது, நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ பகவான் வந்துட்டு அவரை அடையிறதுக்காக இந்த அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார். அவருடைய முக்கியமான பக்தர்கள் பகவானுடைய, பகவானுக்கு மிகவும் பிரியமானவங்க, பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவங்க. பிரம்ம மாத்துவ கோடிய சம்பிரதாயம், பிரம்மதேவர் வேத ஞானத்தை வந்து முதல் பகவான் பிரம்மா கத்துன்றார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முகியந்தி அத் சூரையக, பிரம்மாவோட இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை போட்டினார் பகவான். ஸோ அந்த வேத ஞானத்தை வந்து பிரம்மா தன்னுடைய சீடரான நாரதருக்கு சொன்னார், அவர் வியாசருக்கு சொன்னார், இப்படி இந்த பரம்பரை இருந்தது. ஸோ பிரம்மா வந்து பகவானை அடையிறதுக்காக அந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தின்றது, அந்த சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சார் பகவான். வந்து பிரம்மா மூலமாக அவரை அடையிறதுக்கு உண்டான மார்க்கம் பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் லக்ஷ்மி தேவி, ஸோ பகவானை அடையிறதுக்கு லக்ஷ்மி தேவியால் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயம் தான் ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்துட்டு மிக உன்னதமான வைஷ்ணவாச்சாரி அந்த சம்பிரதாயத்தில் தோன்றினர். பகவான் எப்படி அடையிறதுங்கிறதுக்கு நமக்கு வழி காமிச்சு கொடுத்தார். ஸோ மாத்துவ சம்பிரதாயத்தில் பிரம்ம மாத்துவ மாத்துவ பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் மாத்துவாச்சாரியர் வழியில் வரக்கூடிய. அதுக்கு அடுத்தது ருத்ர சம்பிரதாயம் விஷ்ணு சுவாமி ஆச்சாரியர். ஸோ ருத்ர சம்பிரதாயம் சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டது பகவான் அடையிறதுக்கு. அதில் வந்து மிக அதை வந்து அற்புதமாக நடத்தின ஆச்சாரியர் விஷ்ணு சுவாமி. அதை வந்து எல்லா ஜனங்களும் வந்து ஒரு சம்பிரதாயத்திலையும் ஒரு ஒரு முக்கியமான ஆச்சாரியர்கள் ஒரு காலகட்டத்தில் மாதவாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் விஷ்ணு சுவாமி நிம்பார்க்க சுவாமி குமார சம்பிரதாயம் நான்காவது குமார சம்பிரதாயம் அது நிம்பார்க்க சுவாமி. இந்த நான்கு ஆச்சாரியர்கள் வந்துட்டு இந்த சம்பிரதாயத்தை பல கிளைகளாக பல வழிகளில் ஜனங்க இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க விரிவடைய செய்தாங்க சம்பிரதாயத்தை. உண்மையில் தோற்று வச்சது பிரம்மா லக்ஷ்மி தேவி சிவபெருமான் அப்புறம் குமார் நான்கு குமாரர்கள். ஸோ இப்படி இவங்க வழியில் வரக்கூடியது. இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர் தான் உண்மையான ஆன்மீக குரு. இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர் அவர் தான் உண்மையான ஆன்மீக குரு. ஏன்னா இவர் தன் சொந்த கருத்துக்கள் எதுவும் சொல்ல மாட்டார். புதுசாக யோக முறை உண்டு பண்ண மாட்டார். இந்த யோகா பண்ணுங்க அந்த முத்திரா பண்ணுங்க இந்த கிரியா பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க லைட்டை தியானம் பண்ணுங்க கண்ணு மூடி உட்காந்துருங்க இந்த மாதிரிலாம் நம்மளாம் குழப்ப மாட்டாங்க. ஸோ உண்மையான ஆன்மீக குரு என்ன பண்ணுவார் சீட பரம்பரை வாயிலாக வரக்கூடிய சாஸ்திரங்களை நமக்கு போதிப்பார். சாஸ்திரங்களை வந்து போதிக்க சாஸ்திரங்களை பயிற்சி பண்ணுவார் அதை போதிக்கவும் செய்வார். அவர் பகவானி பக்தராக இருப்பார் அவர் மற்றவங்களுக்கு பக்தி சொல்லிக் கொடுப்பார். ஸோ முதல்ல வந்து அவர் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவராக இருக்கும். அவர் பகவானி பக்தராக இருக்கும் சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கும். தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களையும் வந்து இந்த சம்பிரதாயத்தோடு இணைச்சி அவங்கள பகவானோட தொடர்பு ஒரு கனெக்டிங் வயா மீடியா ஒரு தொடர்பு மாதிரி பகவானுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது தான் ஆன்மீக குரு. அப்போ இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர் தான் உண்மையான ஆன்மீக குருவாக இருக்க முடியும் இருக்கணும். இதை தவிர இந்த சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க சம்பிரதாயத்தை பின்பற்றாதவங்க சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவங்க மனக்கற்பனையிலையும் மனம் போன போக்குலையும் யோக முறைகளை உற்பத்தி பண்ணுறவங்கலாம் வந்துட்டு உண்மையான ஆன்மீக குரு இல்லை. அப்போ நம்ம முதல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு குரு இப்போ நமக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம் அறியாமையில் இருக்கோம் அப்போ நம்ம ஒரு குருகிட்ட போகணும். அப்போ அடிப்படையில் கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும் நமக்கு இல்லையா. இப்போ என் பையனை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க குழந்தை பார்த்துக்கிறாங்க குழந்தையெல்லாம் இருக்காங்க குழந்தையும் ஸ்கூலில் சேர்க்குறாங்க இல்லையா. கிரகஸ்தர்கள் வந்து எல்லாரும் வாழ்க்கையில் ஈடுபடும் போது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் கண்ணு மூடி சேர்த்துருவாங்க என் பையன் படிக்கணும் ஆனால் எந்த ஸ்கூலில் படித்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை இல்லை முதல்ல விசாரிக்கிறாங்க எந்த பள்ளிக்கூடத்தில் நல்லா சொல்லி தருவாங்க அங்கே ஒழுக்கம் சொல்லி தருவாங்களா அவருடைய ஆசிரியர்களாக எப்படி இருப்பாங்க அவங்க பாடங்களை எப்படி நடத்துகிறாங்க ஜனங்கள் பசங்களை எப்படி படித்து நல்லா வாக்கு வாங்குறாங்களா இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதே போல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலே வந்துட்டு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்காக நம்ம உணர்றது தன்னை உணரணும் பகவானை பற்றி தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் வேதங்கள் சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கணும்னா உண்மையாக குரு யார் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடியவராக இருக்கு. இல்லாட்டி அவங்க புதுசு புதுசாக ஏதோ குழப்பத்தில் ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் இருக்கோம் அவங்க எச்சா குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டுடுவாங்க. பகவான்றது ரொம்ப தூரம் நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்டவங்களை வந்து நம்ம நிராகரிச்சிடணும். நம்ம சாஸ்திரத்தில் பார்க்கலாம் பலி மகாராஜ் பலி மகாராஜா வந்துட்டு சுக்கராச்சாரியர் அறிவுடை பண்ணி யாகம் பண்ணிட்டு இருக்கார் வரக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறாரு. சுக்கராச்சாரி தான் சொன்னார் யாகம் பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தா உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் நீ வந்து இந்திரனுடைய பதவி அடைச்சிருவேன் 100 அஸ்வமேதம் யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார். யார் சுக்கராச்சாரியர் யார் இடத்துல பலி மகாராஜா இடத்துல பலி மகாராஜா என்ன பண்ணார் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காங்க வர பிராமணர்களுக்கெல்லாம் தானம் செய்கிறாங்க. அப்போ வாமன தேவர் பகவான் வாமன தேவராக வந்திருந்தார் வாமன அவதாரம் பண்ணார் பலி மகாராஜா யாசம் கேட்கிறாரு சுக்கராச்சாரியர் சொல்றாரு கொடுக்காத வந்துக்கிறது விஷ்ணு உன்னை ஏமாத்திடுவாரு. பலி மகாராஜ் யோசிச்சாரு இவர் தானே சொன்னாங்க பிராமணருக்கு தானம் கொடுக்கணும்னு இப்போ வேணான்னு சொல்றாங்க. அப்போ இவர் சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால பலி மகாராஜ் என்ன பண்ணார் குருவை நிராகரிக்கிறார். ஸோ குருவை நிராகரிக்கிறதுங்கிறது வந்துட்டு குருவோடைய வார்த்தையை மீறதுங்கிறது நரகத்துக்கு தான் போவாங்க. குரு வந்து ஒரு சாதாரண மனுஷனாக நினைச்சாலோ இல்லை குருவோடைய வார்த்தையை மீறினாலோ அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் இங்கே பலி மகாராஜா என்ன பண்ணார் தன் குருவை நிராகரித்தார். காரணம் என்ன அவர் வந்து சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறார். யார் சுக்கராச்சாரியர் சாஸ்திரத்திலேருந்து சொன்னதுக்கு எதிராக சொல்கிறார் நீ தானம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் குரு வந்து நம்ம எப்போ எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவர் இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் வராங்களா சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடியவங்களா பகவானுடைய பக்தராக இருக்காங்களா. முதல்ல பகவானுடைய பக்தராக இருக்கார் அது ரொம்ப அவசியம். சம்பிரதாயத்தில் இருக்கணும் பகவானுடைய பக்தராக இருக்கணும் சாஸ்திர விதிகளை பின்பற்றணும் பக்தியை பயிற்சி பண்ணணும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா அந்த குருவை நம்ம நிராகரிக்கும். இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் வந்து யாராவது ஒரு குருமாரை பின்பற்றிட்டு இருப்பாங்க அவங்க சம்பிரதாயத்திலே இல்லாமல் இருக்கலாம். அப்போ நமக்கு தோணும் அஞ்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த சாமியார்ட்ட போயிட்டு இருந்தேன் அந்த சாமிஜி போயிட்டு இருந்தேனே எப்படி என்ன பண்ணுறது இப்போது கண்ணு மூடிட்டு நிராகரிச்சிடலாம். ஏன்னா இதுதான் நமக்கு உதாரணம் சாஸ்திரத்தில் இருக்கேன், சத்கர்ம நிபுணோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குரு நஷாத் வைஷ்ணவா சப்பச்சோ குரு. சத்கர்ம நிபுணோ விப்ரா, ஒருத்தர் வந்து பெரிய பிராமண குலத்தில் பிறந்த பண்டிதராக இருக்கலாம், ஆறு கர்மங்கள் பிராமணருக்கு வந்து ஆறு கர்ம ஆறு செயல்கள் இருக்கு, பட்டன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகா, சாஸ்திரம் படிக்கிறது மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது, பகவானை வழிபடுறது மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது, தன்னட்டு உள்ள பொருளை தாரணமாக கொடுக்கறது, பிறருக்கு பிறக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்றது, யாருது பிராமணருடைய தொழில். சத்கர்ம நிப்னோ விப்ரா, அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் அவர், ஆறு விதமான செயல் அவர் தேர்ச்சி பெற்ற பிராமணரா இருக்கலாம். மந்திர தந்திர விசாரதா, மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தந்திரங்கள் ஸ்லோகங்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கலாம். அவைஷ்ணவோ குரு நஷாத், அவரு வைஷ்ணவர் இல்ல கிருஷ்ண பக்தர் இல்லைன்னா அவரை நிராகரிச்சு தேவையில்லை. வைஷ்ணவா சப்பச்சவ குரு, அதே சமயம் நாயத்திங்கிற சண்டாள குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவர் கிருஷ்ண பக்தரா இருந்தார்னா கண்ணை மூடிட்டு அவர் அவரை வந்து குருவா ஏத்துக்கலாம். வைஷ்ணவா சப்பச்சோ குரு, சொப்பச்சோ ஸ்வ அப்படின்னா நாய், ஸ்வப்பச்சோ நாயை தின்னக்கூடிய சண்டாள குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணி ஒரு ஆச்சாரியராக இருக்கிறாருன்னா அவர் கண்ணை மூடிட்டு குருவா ஏத்துக்கலாம், அவருடைய பிறவியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் அவர் வைஷ்ணவராக இருக்காரா. ஸோ இதுதான் குருவுடைய தகுதி. ஒரு ஆன்மீக குருவானவர் வந்து அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தில் வரக்கூடியவராக இருக்கணும், அவர் பகவானுடைய பக்தராக இருக்கும், சாஸ்திர விதியிலே பின்பற்றக்கூடியவராக இருக்கும். இப்போ நம்ம புரிஞ்சிடணும் ஒரு குரு எப்போ அவசியம்னு புரிஞ்சிடும், உண்மையான ஆன்மீக குரு யாருன்னு புரிஞ்சிடும், கரெக்ட். ஸோ குரு எப்போ அவசியம், நம்ம அறியாமையிலேருந்து விடுபடுறதுக்காக, நமக்கு எப்போ குழப்பம் இருக்கோ அதில் இருந்து நம்ம குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்காக. உண்மையான ஆன்மீக குரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடியவராக. அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்றார், எப்படி அவர் அணுகிறது, ஒரு ஆன்மீக குரு எப்படி அணுகணும். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா, பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. பரம சத்தியமான பகவானை பற்றிய அந்த பரம புருஷரை பற்றிய தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப பகவானுடைய வைபவங்கள் வந்து எல்லையிட முடியாது, அளவிட முடியாது, மிக அற்புதமானது. அந்த பகவானை பற்றிய தத்துவங்களையும் வைபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பற்றிய ஆத்மீக விஞ்ஞானத்தை, ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஆன்மீக குரு அணுகணும். அந்த ஆன்மீக குருவானவர் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடியவராக இருக்கணும். அப்புறம் அவர் எப்படி அவர் அணுகணும், பிரணிபாதேன முதல்ல அவர் சரணடையணும், செகண்ட் பரிப்ரஷ்னேன ரொம்ப அடக்கமாக பணிவாக அவருக்கு சேவை பண்ணி கேள்விகள் கேட்கணும். இதில் அடக்கம் பணிவு ரொம்ப முக்கியம், சவால் விடக்கூடாது. ஓ நீங்கள் சம்பிரதாயத்தின் வரவரா எனக்கு சொல்லுங்கள் கிருஷ்ணா பற்றி எப்படி நான் என்ன தெரிஞ்சுக்கிற சாஸ்திரம் என்ன சொல்லுது, இப்படி சவால் விடக்கூடாது. முதல்ல அவர் சரணடைஞ்சு அவருக்கு பணிவாக சேவைகள் பண்ணணும், அடக்கமாக கேள்விகள் கேட்கணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா, மூணு வார்த்தை ரொம்ப கிருஷ்ணா அழுத்தமாக சொல்கிறார், பணி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. முதல்ல அவரை சரணடையணும், சரணடைஞ்சிட்டா அவங்க அடிமை அவ்வளோதான். அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைஞ்சிட்டார், கிருஷ்ணா நீங்கள் தயவுசெய்து என்னை வழி நடத்துங்க. தென் பரிப்ரஷ்னம் ரொம்ப அடக்கமாக கேள்வி கேட்கும், பணிவா சேவை பண்ணி அடக்கமாக கேள்வி கேட்டு அவர் நமக்கு உணர்த்துவார். உபதேசந்திதே ஞானம் ஞானினா தத்வதர்ஷி, தத்வதர்ஷி பிஹி தத்வதர்ஷினா அப்படின்னா உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சின்றவர், பகவானை பற்றி உண்மையை தெரிஞ்சின்றவர். ஸோ இது ரொம்ப அற்புதமான லீலைகள் வந்து நம்ம சாஸ்திரத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ மாதவேந்திர பூரி, மாதவேந்திர பூரி வந்து நம்மளோட சம்பிரதாயத்தில் வந்து மிக உன்னதமான ஆச்சாரியர், மிகவும் தூய்மையான வைஷ்ணவர். அவர் எப்பவுமே கிருஷ்ணனுடைய பிரேமத்திலே ஏற்படுவார், கண்கள்லாம் கண்ணீர் மல்க அப்படி கிருஷ்ணனுடைய நினைவுலேயே இருப்பார். யார், மாதவேந்திர பூரி. அவர் தான் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் கிருஷ்ணனுடைய பிரேமத்தை வந்து அவர்கிட்ட இருந்தால் முதல் முதல் தொடங்குது. அதுக்கு முன்னாடி மாதவ சம்பிரதாயத்தில் வந்துட்டு விக்கிரக வழிபாடு இதெல்லாம் இருந்தாலும் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை வந்து வெளிப்படுத்தின முதல் ஆச்சாரியர் வந்துட்டு ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி. மாதவேந்திர பூரிக்கு வந்துட்டு நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் வந்து ஈஸ்வர பூரின்னு ஒரு சீடர் இருந்தார். ஸோ மாதவேந்திர பூரி தன்னுடைய வயோதிக காலத்துல, மாதவேந்திர பூரி ஆச்சாரியர் வந்துட்டு தன் ரொம்ப வயதான காலத்திலிருந்து அவர் படுக்கையில் இருப்பார், அவரால் எழுந்து நடக்க முடியாது. அப்போ அவர் தன்னுடைய குருநாதருக்கு வந்து ஈஸ்வர பூரி ரொம்ப எளிமையான கைங்கரிய பண்ணார், ரொம்ப பணிவா கைங்கரிய பண்ணார். யாருக்கு, மாதவேந்திர பூரி. யாருக்கு, ஈஸ்வர பூரி. ஈஸ்வர பூரி யாருக்கு பண்ணாங்க, மாதவேந்திர பூரி. ஸோ மாதவேந்திர பூரி வந்து படுக்கையில் இருக்கார். ஸோ அவர் வந்து அவருக்கு பிரசாதம் தயார் பண்ணி அவருக்கு பிரசாதம் ஊட்டுறது, இன்னும் அவர் அங்கேயே மலம் முத்திரம் கழிச்சுட்டு அதை வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, அப்புறம் தன்னுடைய குருநாதர் கிருஷ்ணோடைய லீலைகளை பற்றி படிக்கிறது. ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக, ரொம்ப பணிவாக, ரொம்ப பவ்யமாக, ரொம்ப அடக்கமாக கைங்கரியம் பண்ணார். யாருக்கு, மாதவேந்திர பூரி. யார் பண்ணாங்க, ஈஸ்வர பூரி. சார், இப்படி ஈஸ்வரபுரியுடைய சேவை, அவருடைய கைங்கரியம், அவருடைய பணிவு, அவருடைய எளிமை, அவருடைய அடக்கம், அவருடைய தூய்மை, அவருடைய சரணாகதி, இதெல்லாம் பார்த்து மாதவேந்த புரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ மாதவேந்த புரி என்ன பண்ணாங்க, கிருஷ்ண பிரேமத்தை அவருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். கிருஷ்ணர் மேல உள்ள தூய்மையான பிரேமம் அன்பு வந்து மாதவேந்த புரி கருணினால் ஈஸ்வரபுரி கிடைச்சிது. வெறுமனே எளிமையாக பணிவாக அடக்கமாக சேவை செய்தார் பாருங்க. அப்போ கிருஷ்ணர் மேலே அன்பு ஒரு பக்தி எப்போ வரும், ஆன்மீக குருவுக்கு அடக்கமாக சேவைப்பட்டதுனால பணிவாக இருக்கு, அவற்றிருந்து அடக்கமாக பணிவாக கேள்வி கேட்கும், கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்படி ஈஸ்வரபுரி அவ்வளோ உன்னதமான வைஷ்ணவர், ரொம்ப எளிமையாக வாழ்ந்த ஒரு வைஷ்ணவர், ரொம்ப பணிவானவர், ரொம்ப ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கமானவர். ஸோ அப்படி வந்து ஒரு பக்தர் ஒரு வைஷ்ணவருக்கு சேவை, தன்னுடைய குருநாதருக்கு சேவை பண்ணதுனால ஈஸ்வரபுரி வந்து மிக உன்னதமான நிலை அடைஞ்சார். என்ன நிலை அடைந்தார், அந்த பகவான் ஸ்ரீ சைதன்யரே ஈஸ்வரபுரியை தன்னுடைய குருவாக எடுத்துட்டார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்து நவதீபத்தில் ரொம்ப அற்புதமாக லீலை பண்ணிட்டு இருந்தார், நிமாய் பண்டிட். ஸோ நிமாய் பண்டிட்னா ஒரு அப்படி கர்வமான ஒரு பிராமணராக அந்த வீதிகளில் வளம் வர்றார். யார், சைதன்ய மகாபிரபு, நிமாய் பண்டிதர்கள் பேரில். ஸோ சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதர் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஸ்காலர், அவர் பெரிய பண்டிதர், அவர் யாருமே அவர் தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாது. சில நேரங்களில் நிமாய் பண்டிதர் குறும்புத்தனமாக லீலைகள்லாம் பண்ணுவார். என்ன பண்ணுவார், வைஷ்ணவர்கிட்டலாம் போய் அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவார். முராரி குப்தர், முகுந்த தத்தா இவங்ககிட்டலாம் போய் அவங்களை வேணும்னே வம்பு கிழப்பார். ஸோ இவங்க என்னடா இந்த பிராமணர்கிட்ட நம்ம வாதம் பண்ணுவோம்னு ஓடிடுவாங்க. நிமாய் பண்டிதர் வராருனாலே முராரி குப்தர் அந்த வழியாக ஓடிடுவார், முகுந்த தத்தா இந்த வழியாக ஓடிடுவார். ஏன்னா வேணும்னே அவர் கூப்பிட்டு இருக்கு பிரித்து வச்சு அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுவார், வேணும்னே அவங்கள தர்க்கத்தில் வாதிட்டு ஜெயிச்சுடுவார். ஸோ இப்படி அந்த பக்தர்கள்லாம் நவதீபத்தில் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டுருந்தாங்க. இந்த நிமாய் பண்டிட் இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கார், பெரிய ஸ்காலர், பண்டிதராக இருக்கார், இவர் மட்டும் கிருஷ்ண பக்தராக இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கர்வமான பண்டிதராக இங்கே வந்து இருக்கார் இவர் நவதீபத்தில், இவர் மட்டும் கிருஷ்ண பக்தராக இருந்தான்னா இந்த உலகத்தையே ஒரு கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கடிக்க முடியும் அவருனால. அதனால் அவங்க எல்லோரும் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க. யார், அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், முராரி குப்தர் இவங்கெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, கிருஷ்ணா எப்படியாவது நிமாய் பண்டிதர் நீ வைஷ்ணவராக மாற்றிடு, அவர் மட்டும் வைஷ்ணவரானார்னா நிறைய பேருக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க. ஸோ இப்படி நிமாய் பண்டிதர் வந்து நவதீபத்தில் அவர் 16 வருஷங்கள் சங்கீர்த்தன் லீலையை தொடங்காமல் வெறுமனே ஒரு கர்வமான பண்டிதராக லீலை புரிஞ்சு நவதீபத்தில் வளம் வர்றார். ஸோ இப்போ ஒரு நாள் வந்து அவங்க அவருடைய தந்தை நிமாய் பண்டிதருடைய அப்பா வந்து ஜெகநாத் மிஸ்ரர் அவருடைய மறைவு ஏற்பட்டோடனே அவருடைய இறுதி சடங்காக கயா செல்றார், கயா போறார். யாரு, சைதன்ய மகாபிரபு. ஸோ கயா போறதா வந்து ஒரு லீலை பண்ணிட்டு அங்க வந்து மகாபிரபு ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரி, ஸோ ஈஸ்வரபுரியை சந்திச்சவொடனே அவருடைய தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஸோ ஈஸ்வரபுரியை சந்திச்ச உடனே தான் சைதன்ய மகாபிரபு வந்து அவருடைய நாமசங்கீர்த்த லீலையை தொடங்குறார். ஸோ அது வரைக்கும் சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தராகவே தன்னை காமிச்சிக்கல, ஒரு ஆன்மீகருடைய கருணை இருந்தாதான் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு இந்த லீலையில ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்துறாரு. ஸோ ஈஸ்வரபுரி முன்னாடி சைதன்ய மகாபிரபு நான் ஒரு முட்டாள், தயவுசெய்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுட்டேன். ஸோ ஈஸ்வரபுரிக்கு தெரியும் சைதன்ய மகாபிரபு வந்து முழு முதற் கடவுள், அவர் அற்புதமாக லீலை பண்ணுறதுக்கு அந்த பூமியில் தோன்றியிருக்காரு. ஆனால் அவருடைய விருப்பம் நான் அவருக்கு குருவாக இருக்கணும்னு, ஸோ அந்த கைங்கரியம் எனக்கு பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த சேவை ஏற்றுன்றார். யார், ஈஸ்வரபுரி. ஸோ சைதன்ய மகாபிரபு தீட்சை அளிக்கிறார், தயவுசெய்து எனக்கு தீட்சை மந்திர உபதேசம் பண்ணுங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வரபுரியிலிருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் வாங்கிக்கிற தீட்சை வாங்கிக்கிறார். பாருங்கள் தன்னுடைய பக்தருக்கு எவ்வளோ ஏற்றம் கொடுக்குறார் மகாபிரபு. ஸோ பகவானே இந்த பூமியில் தோன்றும் பொழுது இந்த அவர் சொன்ன பகவத்கீதை, ஒரு ஒரு பக்தன் எப்படி வாழணும், ஒருத்தர் வந்து எப்போ குரு அணுகணும், குருகிட்ட எப்படி இருக்கணும், ஸோ ரொம்ப அடக்கமாக பணிவாக மகாபிரபு வந்துட்டு ஈஸ்வரபுரி அணுகினார். கயாவில் வந்து அவர் வந்து ஈஸ்வரபுரிக்கு அழகாக தன்னுடைய கரங்களாலே சமையல் பண்ணி போகா குக் பண்ணி அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறார். யார், மகாபிரபு. ஸோ தன் பக்தனை ஆராதிக்கிறதிலும் அவருக்கு கைங்கரியம் செய்தது பகவானுக்கு அலாதி பிரியம். ஸோ ஈஸ்வரபுரியுடைய மகிமை, ஏன்னா ஈஸ்வரபுரி யார், இன்னொரு பக்தரை சந்தோஷப்படுத்தினார், மாதவேந்தர் புரி தன்னுடைய குருநாதர், தன்னுடைய குரு மாதவேந்தர் புரியை திருப்திப்படுத்தினதுனால அந்த பகவானே தனக்கு சீடனாக பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார் ஈஸ்வரபுரி. ஸோ எப்படி ஈஸ்வரபுரிகிட்ட போய் சைதன்ய மகாபிரபு ரொம்ப அடக்கமாக பணிவாக அவரை சரணடைஞ்சு அவர்கிட்ட அடக்கமாக பணிவாக கேள்வியில் கேட்டு அதை வந்து ஒரு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தத் பிரணிப்பாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஸோ ஈஸ்வரபுரியிட்ட சரணடைஞ்சு அவருக்கு சேவை பண்ணி கைகரியம் பண்ணி அவர்கிட்டருந்து பகவானை பற்றி தத்துவங்களை கேட்டுட்டார். யார் பகவான், அவர் தான் வந்து இந்த வேதங்கள் எல்லாம் அவர் தான் தொகுத்திருக்காரு. வேதாகம் சமதிதானி வர்த்தமானி சார்ஜுனா, வேதங்கள் எல்லாம் அறியப்பட வேண்டிய ஒரு பகவான். வேதேஷ சர்வை அகமே விவேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம் சொல்றார் பகவான். வேதங்கள் எல்லாம் அறியப்பட வேண்டிய நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே சொல்றார் பகவான். அப்படி பகவானே இந்த பூமியில தோன்றும் போது தன்னுடைய பக்தரை வந்துட்டு தனக்கு குருவா ஏத்துட்டு அவரும் பக்தி தொண்டு பயிற்சி பண்றார். இப்படிதான் ஒரு வாழணும், ஒரு பக்தன் இப்படிதான் வாழணும் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, எப்படி பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையிறது, ஸோ பகவான் எப்படி அடையணும், அதுக்கு வந்து அதிகாரபூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு அவரை சரணடைந்து அவருக்கு சேவைகள் பண்ணி பணிவா கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஈஸ்வரபுரி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி நிறைய பக்தர்கள், எண்ணற்ற பக்தர்கள், சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், எண்ணற்ற பக்தர்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். எப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வந்துட்டு ஆன்மீக வாழ்க்கையில் ரகசியம் வந்து குருவை திருப்திப்படுத்துறது தான். ஆச்சாரியவான் புருஷோ வேதகா, யார் ஒருத்தருக்கு ஆன்மீக குரு இருக்காங்களோ அவர் வேதங்களுடைய ரகசியம் தானாக வெளிப்படுத்தப்படும் சார். உண்மையான ஆன்மீக குரு நம்ம சரணடைஞ்சு அவர் கைங்கறி பண்ணிட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா வேதங்களுடைய ரகசியம்லாம் தானாக வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியமா நோ விஜாயினி நான் வேத கருகிச்சு, பகவான் சொல்றாங்க எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை, சாக்ஷாத் ஹரி ஆன்மீக குருவானவர், அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான சம்பிரதாயத்தில் ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரி. ஏன் அவரு ஹரி? கிந்து பிரபு யா பிரேவதஸ்ய, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். ஆன்மீக குருவானவர் வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். ஸோ ஒரு உண்மையான ஆன்மீக குரு எப்பவுமே தன்னை பகவானுடைய சேவகனுடைய சேவனாக தான் கருதுறார். தான் வந்து பகவானுடைய நேரடி பக்தராக அவர் தன்னை நினைக்கிறது இல்லை, இல்லை தானே வந்து கடவுளுடைய அவதாரமாக நினைக்கிறது இல்லை. அவர் எப்பவுமே வந்து தன்னை பகவானுடைய சேவகனுடைய சேவகனாக தான், முந்தைய ஆச்சாரியுடைய வழியை பின்பற்றிட்டு தன்னை எப்பவுமே கடைநிலை பக்தராக தான் நினைக்கிறார். ஸோ இதுதான் ஆன்மீகருடைய உண்மையான தகுதிகள். ஸோ இப்படி உள்ள ஆன்மீகருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவைகள் பண்ணி பணிவாக கேள்விகள் கேட்டு அடக்கமாக இருந்தோன்னா நம்ம வந்து பகவானை பற்றிய தத்துவங்கள், அவருடைய ரகசியங்கள் எல்லாம் தானாக வெளிப்படுத்தப்படும். ஸோ ஆன்மீக வாழ்க்கையுடைய ரகசியம் வந்து ஆன்மீகருவை திருப்திப்படுத்துறது தான். யஷ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்ய ஆ பிரசாதா நகதி குதோபி, ஆன்மீகுரு திருப்தி அடைஞ்சா பகவான் திருப்தி அடைகிறார், குரு திருப்தி அடையலாம் பகவான் திருப்தி அடைய மாட்டார். பகவானை திருப்திப்படுத்துறது எப்படி நமக்கு தெரியாது இல்லையா? பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும், அவர் எப்படி அடையிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த ஆன்மீக குருவானவர் வந்துட்டு திருப்தி அடைஞ்சாருன்னா பகவான் திருப்தி அடைகிறார். ஆன்மீக குரு எப்படி திருப்திப்படுத்துறது, அடுத்த கேள்வி வரும். ஆன்மீக குரு எப்படி திருப்திப்படுத்துறது, அவருடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு பின்பற்றுறது இல்லையா? சில பிரபுபாரு நம்ம மட்டும் கேட்கறாங்க குறைந்தபட்சம் 16 மலையாக ஜபிக்கணும், 4 விதிமுறையை கடைபிடிக்கணும். ஸோ இப்படி ஆன்மீகருடைய வாக்கு குருமுக பத்ம வாக்கிய அச்சிதே கொரியோ ஆக்கியா ஆரணா கொரியோ மன ஆஷ, குருமுக பத்ம குருவுடைய வார்த்தையை வந்துட்டு மனதில் உறுதியாக எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றுறது. ஆன்மீக குருவுடைய கருணையினால பக்தருடைய சங்கத்திலிருந்து ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபடும்பொழுது ஆன்மீக குரு திருப்தி அடைகிறார். ஸோ ஆன்மீக குருவுடைய கட்டளை நம்ம வந்து சிறைமேற்கொண்டு நிறைவேற்றுமையானால் குருவை திருப்தி அடைகிறார், குரு திருப்தி அடைஞ்சால் பகவான் திருப்தி அடைஞ்சார். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையுடைய ரகசியம். ஆன்மீக வாழ்க்கை ரகசியம் வந்து குருவை திருப்திப்படுத்துறது. ஸோ அதனால இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம உண்மையான ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவங்களுக்கு சேவைகள் பண்ணி அடக்கமாக பணிவாக கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பிரபுபாவுடைய கருணையினால நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சில பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தை நிறுவி எல்லாருக்கும் வந்து வைஷ்ணவருடைய சங்கம், உண்மையான வைஷ்ணவருடைய சங்கம் வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பிரபுபாவுடைய கருணினால எண்ணற்ற பக்தர்கள், பிரபுபாவுடைய சீடர்கள், எண்ணற்ற பக்தர்கள் வந்துட்டு பிரச்சாரம் செய்கிறாங்க. பக்தருடைய சங்கத்தில் வரும்போது நமக்கு பகவானை பற்றிய தத்துவங்கள் இதெல்லாம் தெரியும்.